நான் உங்கள் இருதயத்தை காண்கின்ற தேவன், நான் உங்கள் இருதயத்தை நிறுத்தி வைத்து பார்க்கிற தேவன், நான் உங்கள் இருதயத்தை கவனிக்கிற தேவன், நான் உங்கள் இருதயத்தை நோக்கி பார்க்கிற தேவன், நான் உங்கள் இருதயத்தின் உள்ளாந்தரியங்களை ஆராய்கிற தேவன் என்பதை மறந்து விடாதிருங்கள். நீங்கள் மறந்து விடாதிருங்கள் என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்திலே, மகிமை உள்ள நாமத்திலே, அவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாக, மாட்சிமை உண்டாக, சுதி உண்டாக, அவருடைய நாமத்தின் வல்லமை சபையிலே விளங்குவதாக, சபையிலே விளங்குவதாக, சபையிலே அவருடைய நாமம் விளங்குவதாக. கர்த்தர் நம்மளை காண்கிறவராயிருக்கிறார். உள்ளும் புறமும் எங்களை கவனிக்கிற தேவன் அவர். அவருடைய மகிமையுள்ள பிரசன்னத்திலே நம்முடைய இருதயம் கர்த்தருடைய சமூகத்திலே நிறுத்தப்படுவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய சமூகத்தில் எங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் ஒப்படைக்கிறோம் ஐயா. எங்களோடு பேசுங்க, எங்களை நடத்துங்க. நசரியனாய் இயேசுவின் நாமத்திலே செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். அவர் நல்லவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. திருப்பிக் கொள்ளுங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்க கேப்போமா. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 8வது வசனம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பானவர்களே, இந்த நாளிலே நம்முடைய இருதயத்தை தேவ சமூகத்தில் தூக்கி வைத்து நம்மளை ஆராய்ந்து பார்ப்பது நமக்கு நல்லது. ஹல்லேலூயா. நம்முடைய இருதயம் இந்த நாளிலே தேவனுடைய பலிபீடத்தில் வைக்கப்படுவதாக, நம்முடைய இருதயம் இந்த நாளிலே தேவனுடைய சமூகத்தில் வைக்கப்படுவதாக. ஹல்லேலூயா. ஏனெனில் வேதம் சொல்லுகிறது, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள், அவர்கள் ஆண்டவரை தரிசிப்பார்கள். ஹல்லேலூயா. கர்த்தரை காண்பார்கள், கர்த்தரோடு பேசுவார்கள். ஹல்லேலூயா. ஆகையினாலே இந்த நாளிலே நம்முடைய இருதயம் நமக்கு முன்பாய், தேவனுக்கு முன்பாய் பலிபீடத்தில் வைக்கப்பட்டால் நலமாயிருக்குமே, அது நமக்கு சுகமாயிருக்குமே, அது நமக்கு ஆசீர்வாதமாயிருக்குமே. ஆகையினாலே அன்பானவர்களே, அனுதினமும் நாம் நம்முடைய இருதயத்தை கர்த்தருக்கு முன்பாக வைத்து நம்மளை ஆராய்ந்து நம்மளை கர்த்தருக்கு முன்பாக நிறுத்துவது நமக்கு நல்லது, அது நமக்கு ஏற்றதாயிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆகையினாலே வேதம் சொல்லுகிறது, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள். ஆகையினாலே சுத்தமில்லாத இருதயம் நமக்கு இருக்கிறது, சுத்தமில்லாத பகுதி நமக்கு இருக்கிறது. ஹல்லேலூயா. இருதயத்தில் நாம் எண்ணத்தை நிறைத்திருக்கிறோம். என்ன இன்றைக்கு இந்த நாளிலே, இந்த ஓய்வு நாளிலே, இந்த பரிசுத்த நாளிலே நம்முடைய இருதயம் எதனால் நிறைக்கப்பட்டிருக்கிறது என்பதை தேவ சமூகத்தில் நாம் வைத்து ஆராய்வது நமக்கு நல்லது. உங்கள் இருதயத்தின் அடிப்படையிலே தேவன் நம்மளோடு பேசுகிறவர், தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிறவர், தேவன் நம்மளை சுகப்படுத்துகிறவர் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஹல்லேலூயா. இருதயம் எதனால் நிறைந்திருக்கிறது இந்த நாளிலே? வேதம் சொல்லுகிறது, இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். இருதயத்தின் நிறைவு, தேவனுக்கு இருதயம் மிகவும் முக்கியம். ஹல்லேலூயா. மனிதர்களாகிய நமக்கு வெளிப்படையாக இருப்பது முக்கியம், ஆனால் தேவனுக்கு இருதயம் மிகவும் முக்கியம். இருதயம் எப்படி இருக்கிறதோ அப்படித்தான் நாம் இருப்போம். இருதயம் எண்ணத்தினால் நிறைக்கப்பட்டிருக்கிறதோ அப்படித்தான் நாம் நடந்து கொள்ளுவோம். அகையினாலே தான் வேதம் சொல்லுகிறது, இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசுகிறது. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நபரை நீங்கள் கவனித்து பார்த்தால், ஒவ்வொருவரும் எதை குறித்து கூடுதலாக பேசுகிறார்களோ அது அவருடைய இருதயத்தில் இடம் பிடித்திருக்கிறது. ஒருவர் பணத்தை குறித்து பேசுவார், ஒருவர் படிப்பை குறித்து பேசுவார், ஒருவர் வேலையை குறித்து பேசுவார், ஒருவர் மற்றவர்களை குறித்து பேசுவார். இது என்ன? அவைகளுடைய இருதயம் எவைகளினால் நிறைந்திருக்கிறது என்பதை காட்டி கொடுக்கிறவைகள். ஆகையினால் தான் வேதம் சொல்லுகிறது, சுத்த இருதயம் இல்லாமல் தேவனை பார்க்க முடியாது, தேவனோடு நாம் பேச முடியாது. நாம் சொல்லலாம், மற்றவர்களுக்கு முன்பாக நாம் அப்படி நடந்து கொள்ளலாம், ஆனால் இருதயம் எப்படி இருக்கிறது என்பதை நான் அறிவேன். என் இருதயம் எதனால் நிறைந்திருக்கிறது, என் இருதயத்தின் நிலைமை என்ன என்பதை நான் அறிந்து கொள்ளுவேன். என் இருதயம் எந்த பாரத்தினால் நிறைந்திருக்கிறது என்பதையும் நான் அறிந்து கொள்ளுவேன். ஏன்? அது என்னுடைய இருதயம். வேதம் சொல்லுகிறது, நான் வாசம் பண்ணுகிற ஆலயம் அது நீங்களே. ஹல்லேலூயா. நீங்க யாரு, நான் யாரு? தேவன் வாசம் பண்ணுகிற ஆலயம். அப்படியானால் அந்த ஆலயம் எதனால் நிறைந்திருக்கிறது? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளிலே, இந்த பரிசுத்த ஓய்வு நாளை சிந்தனையில் கொண்டு வாருங்கள். இந்த பரிசுத்த ஓய்வு நாளில், இந்த பலிபிடத்திலே நம்முடைய இருதயம் வைக்கப்படுமே ஆனால் அதில் சுகம் உண்டாகும், அதில் ஆரோக்கியம் உண்டாகும். கர்த்தர் நம்மளோடு பேசுவார், கர்த்தர் நம்மளை நடத்தி செல்வார். ஆகையினால் தேவனுடைய சமூகத்திலே நம்முடைய இருதயத்தை வைப்பது நமக்கு நல்லது. இன்று நாளிலே நாம் எழும்பினோம், அதிகாலையில் எழும்பினோம், ஜபம் பண்ணினோம், பைபிள் வாசித்தோம், கிருகிரண்டு ஆராதனையில் வந்து இருக்கிறோம், நல்லது. ஆனால் நம்மளை நாம் வைத்து கர்த்தருடைய சமூகத்தில் ஆராய்வது நமக்கு நல்லது, மற்றவர்களுக்கு அல்ல, நமக்கு நல்லது. ஆகையினாலே தேவனை தரிசிக்க முடியவில்லை, தேவனுடைய சத்தம் நம்மளால் கேட்க முடியவில்லை, தேவனை நாம் பார்க்க முடியவில்லை, தேவனோடு உறவாட முடியவில்லை. ஏனெனில் நம்முடைய இருதயம் எதனால் நிறைந்திருக்கிறது, நம்முடைய இருதயம் எண்ணத்தினால் நிறைக்கப்பட்டிருக்கிறது? சுத்தம் உள்ள இருதயமா, அல்லாவிட்டால் சுத்தம் இல்லாத இருதயமா? ரெண்டு இருதயங்களும் நம்முடைய சரீரத்தில் நமக்குள்ளே இடம் பிடிப்பதற்கு ஏராளமான இடங்கள் இருக்கிறது, வேதம் நமக்கு போதிக்கிறது. ஆகையினால் நம் இருதயம் எப்படிப்பட்டது? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாருக்கும் இருதயம் இருக்கிறது, சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், முதியவர்கள், எல்லாருக்கும் இருதயம் இருக்கிறது. எல்லாருடைய இருதயங்களும் ஒவ்வொரு விதத்தில் நிறைக்கப்பட்டிருக்கிறது, எல்லாருக்கும் ஒரே விதமாக அல்ல, எல்லாரும் ஒவ்வொரு விதத்தில் நிறைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. ஆகையினாலே என் இருதயம் எதனால் நிறைக்கப்பட்டிருக்கிறது, அதன் அடிப்படையிலே தான் நான் கர்த்தரை காண முடியும், கர்த்தரோடு நான் பேச முடியும். தேவனை தேடுகிறவர்கள் அநேகர், தேவனோடு பேச வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் அநேகர், தெய்வத்தை காண வேண்டும் என்று சொல்லி அழைகிறவர்கள் அநேகர், சபைகளை விட உலகத்தில் ஏராளமானவர்கள். ஆனால் நம் இருதயம் எப்படி இருக்கிறது, எதனால் நிறைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் பார்த்தால் நமக்கு அது நலமாயிருக்குமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீதம் 51:10 வாசிங்கள்.
தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும்.
தேவனே, சுத்தமான இருதயத்தை எனக்குள்ளே சிருஷ்டியும். ஆண்டவரே, அன்பானவர்களே, இன்னைக்கு நம்முடைய இருதயம் எப்படி சிருஷ்டிக்கப்பட்டது, எந்த நிலைமையில் இருக்கிறது என்பதை நாம் அறிவோம். ஆகையினாலே வேதம், சங்கீதக்காரர் என்ன சொல்லுகிறார், சுத்தமான இருதயத்தை எனக்குள்ளே சிருஷ்டியும், புதுப்பியும், திரும்ப சாரும். பிறந்ததில இருந்து இன்று வரைக்கும் சுத்தமான இருதயத்தோடு நான் இருக்கிறேன் என்று சொன்னவர்கள், பிறந்ததில இருந்து என் இருதயம் நல்லா இருக்கிறது, ஒன்றுமே கெட்டது கிடையாது, பார்த்தாலே பரிசுத்தம் என்று சொல்லுகிறவர்கள் யாராவது சொல்ல முடியாதல்லவா? ஆனால் தேவனை நாம் எப்படி தரிசிக்க முடியும், தேவனை நாம் எப்படி பார்க்க முடியும், தேவனோடு எப்படி உறவாட முடியும்? அதனாலே தான் தாவீது ராஜா சொல்லுகிறார், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உன்றோ என்று சொல்லி என்னை ஆராய்ந்து பாரும். கர்த்தருக்கு முன்பாக நம்முடைய நீதி குப்பையாய் இருக்கிறதா, அழுக்கு கந்தகமாய் இருக்கிறதா கர்த்தருக்கு முன்பாக? நாம் சொல்லுகிறோம், என்னுடைய இருதயம், நான் அப்படி, என் இருதயம் என்று சொல்லி நம்மளை நாம் புகழ்ந்து கொள்ளுகிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் இருதயத்தை நிறுத்தி வைத்து பார்க்கிறவர், என் இருதயத்தை தேவன் நிறுத்தி வைத்து பார்க்கிறவர். நான் எதை உள்ளுக்கு வைத்து இருக்கிறேன், எதை நான் யோசித்துக் கொண்டு இருக்கிறேன், எதை நான் சிந்தித்துக் கொண்டு இருக்கிறேன். சிந்தனையும் இருதயத்தையும் புரிக்க முடியாது, இங்கே எது ஓடுதோ அது இதுக்கு இருக்கு, இதுக்கு என்ன இருக்கு, அது அங்கே நிற்கும். புரிக்க முடியாது, ரெண்டையும் நிப்பாட்ட முடியாது தனித்தனியாக. சோ நமக்குள்ள என்ன இருக்கிறது என்பது தாவீது ராஜா சொல்லுகிறார், வேதனை உண்டாக்குகிற வழி, உம்மை துக்கப்படுத்துகிற காரியம், உம்மை துயரப்படுத்துகிற காரியம் என்னிடத்தில் என்ன உண்டோ என்பதை என்னை ஆராய்ந்து பாரும். ஹல்லேலூயா, என்னை ஆராய்ந்து பாரும் ஆண்டவர். அப்பொழுதுதான் நாம் தேவனுடைய சமூகத்தில் நிற்க முடியும், தேவ சமூகத்தில் உறவாட முடியும், தேவனோடு நாம் பேச முடியும். பக்திமான்கள் உலகத்தில் ஏராளமானவர்கள், பக்திக்கு குறைவு கிடையாது, பக்திமான்கள் ஏராளமாக இருக்கிறார்கள். ஆனால் தேவனோடு நாம் பேச முடியுமா, தேவனோடு நாம் உறவாட முடியுமா? அதற்கு நமக்கு சுத்த இருதயம் வேண்டும். விளங்குகிறதா? இன்னைக்கு நாம் ஆராதனை செய்தோம், தேவ பிரசன்னம் இறங்கியது, கர்த்தர் நம்மத்தில் உலாவினார். ஆனால் நாம் எப்படி இருக்கிறோம், நம்முடைய நிலைமை எப்படி இருக்கிறது? நாம் கர்த்தருடைய பிரசன்னத்தை ரசிக்க முடிந்ததா, ருசிக்க முடிந்ததா, ஆராதனையில மகிழ முடிந்ததா, கர்த்தரோடு பேச முடிந்ததா? நம்முடைய இருதயமே அவைகளுக்கு முக்கிய காரணம். ஆகையினால சுத்தமான ஒரு இருதயத்தை எனக்குள்ள உருவாக்குமாண்டவரே, ஹல்லேலூயா, சுத்தமான நல்ல ஒரு இருதயத்தை எனக்குள்ளே தாருமாண்டவரே. ஏன் தெரியுமா? உம்மை நான் பார்க்க வேண்டும், உங்களோடு நான் பேச வேண்டும், உம்முடைய சமூகத்தில் நான் தைரியமாய் நிற்க வேண்டும். ஆண்டவரே, என் இருதயத்தை காண்கிறவர் நீர் அல்லவா? என் இருதயத்தை கவனிக்கிறவர் நீர் அல்லவா? இன்றைக்கு மற்றபடி இருதயத்தை நாம் பார்க்க முடியாது, ஆனால் தேவன் காண்கிறவர், ஆண்டவர் காண்கிறவர், தேவன் நம்மளை கவனித்துக் கொண்டு இருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. நம்முடைய இருதயத்தில் இருக்கிற நோக்கங்கள், நம்முடைய இருதயத்தில் நிறைந்திருக்கிற காரியங்களை கர்த்தர் கவனிக்கிறவர், கர்த்தர் கவனிக்கிறவர். ஆகையினால் சுத்தமான இருதயத்தோடு தேவ சமூகத்திலே நம்மளை நிறுத்துவது நமக்கு ஏற்றது, நமக்கு நல்லது. அப்பொழுது நாம் கர்த்தரை காண முடியும். ஹல்லேலூயா. எல்லாரும் கர்த்தர் என்னோடு பேச வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறவர்கள், தேவன் எங்களோடு பேச வேண்டும், தேவன் எங்களோடு உறவாட வேண்டும் என்று விரும்புகிறோம், நல்லது. ஆனால் நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறது, நம்முடைய இருதயம் எதனால் நிறைந்திருக்கிறது, எதை குறித்து அது நிறைந்திருக்கிறது என்பது நமக்குத்தானே தெரியும். கர்த்தர் எங்களோடு ஏன் பேச முடியவில்லை? கர்த்தர் பேசுகிறது போல் நாம் நடந்து கொள்ளலாம், அது அடுத்த பிரச்சனை. கர்த்தர் என்னோடு தான் பேசுகிறார் என்று சொல்லி நாம் நடந்து கொள்ளலாம், அது அடுத்த பிரச்சனை. ஆனால் கர்த்தர் நம்மளோடு பேசாத அளவுக்கும், கர்த்தரை நாம் தரிசிக்க முடியாத அளவுக்கும் எது தடையாயிருக்கிறது? நம்முடைய இருதயம், நம்முடைய இருதயம். பின்னுக்கு ஒரு சில சம்பவங்களை நாம் பார்க்கலாம், தொடருங்கள். ஒன்று தீமோத்தேயு 1:5 வாசியுங்கள், கடந்து செல்வோம்.
கற்பனையின் பொருள் என்னவெனில், சுத்தமான இருதயத்திலும் நல்மன சாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே.
கற்பனையின் பொருள் என்னவெனில், சுத்தமான இருதயத்திலே, சுத்தமான இருதயத்திலே நல்மன சாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே. கற்பனையின் பொருள், கற்பனையை சுருக்குங்க, கற்பனையின் ஒரு கருப்பொருள், அதனுடைய சுத்தி எல்லாவற்றையும் சேர்த்து விட்டால் என்னவெனில், சுத்தமான ஒரு இருதயம், அதில் பிறக்கிற அன்பு. அன்பு எப்படி பிறக்க வேண்டும்? கற்பனையின் பொருள்ல இருந்து சுத்தமான அன்பாக அது பிறக்கிற பொழுது அதுவே தேவனுக்கு பிரியமான ஒரு இருதயமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கு கற்பனைகளை கவனிப்பது ஒரு விதம், வேத வசனங்களை ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதத்தில் பார்ப்பது ஒரு விதம், அதை வாசிப்பது ஒரு விதம். ஆனால் வேதம் சுருக்கி, எல்லா பைபிள் வேதத்தை கொண்டு வந்து சுருக்கி என்னவெனில், கற்பனையின் பொருள். ஒவ்வொரு வார்த்தையாக எழுதி வைத்து 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 நீ வாசித்து கற்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை. கற்பனையின் பொருள் என்னவெனில், கற்பனையின் பொருள் என்னவெனில், சுத்தமான ஒரு இருதயம், அந்த சுத்தமான இருதயத்தில் இருந்து புறக்கிற அன்பு. ஹல்லேலூயா. நம்முடைய இருதயம் எதனால் நிறைந்திருக்கிறது? வேதம் சொல்லுகிறது கற்பனையின் பொருள், அது சுத்தமான இருதயம், அதிலிருந்து புறப்படுகிற அன்பு, சுத்தமான அன்பு. நம்முடைய இருதயம் சுத்தமான அன்பிலே நிறைந்திருக்கிறதா? பேசலாம் அன்பானவர்களே, நான் கடந்த முறையும் பேசினேன், பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் சந்திப்பதற்கு தேவன் நமக்கு எங்களை குறித்து பேசுகிறார். நமக்கு தேவன் அடுத்த நிமிஷத்திலே சூழ்நிலைகளை கொண்டு வருவார். நாம் பேசுகிறவைகளை நிறைவேற்றுகிறோமா? பைபிள் வார்த்தைகளை நாம் பிரசங்கம் பண்ணிவிடுவோம், ஆனால் அவைகளை நிறைவேற்ற விளங்குறதா, அவைகளை நாம் நிறைவேற்றுவதற்கு தேவன் நமக்கு உடனடியாக சந்தர்ப்பங்களை உண்டு பண்ணுவார். ஏதோ ஒரு பிரசங்கம் பண்ண வேண்டும், ஏதோ ஒரு ஆராதனை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் இதில் வந்து ஒரு பிரசங்கத்தை பண்ணிவிட்டு போறதில் எந்த ஒரு நன்மையும் நமக்கு கிடைக்கவே கிடையாது. ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது? சுத்தமான அன்பு எதுல இருந்து புறப்படுமா? அந்த நல்ல இருதயத்திலிருந்து புறப்படுமா? வேதம் இருதயத்தை குறித்து பேசுகிற பொழுது அது ஜீவ நீருட்டு புறப்படுகிற இடம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அது நன்மையை குறித்து பேசுகிற பொழுது. ஆகையினால நம்முடைய இருதயம் எதனால் நிறைந்திருக்கிறது? ஹல்லேலூயா! சுத்தமான இருதயத்தில் சுத்தமான அன்பு நம்மிடத்தில் நிறைந்திருக்கிறதா? அன்பானவர்களே, இந்த நாளிலே உங்கள் இருதயம் தேவ சமூகத்தில் வைத்து ஆராயப்பட்டால் நலமாயிருக்கும். அவ்வளவுதான், உங்கள் இருதயம் ஆராயப்பட்டால் அது நலமாக இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா! ஆகையினாலே இந்த நாளிலே நம்முடைய இருதயத்தை குறித்து ஒரு சில வார்த்தைகளை பார்த்து நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். ஹல்லேலூயா! அன்பானவர்களே, வேதம் நமக்கு இருதயத்தை குறித்து அநேக காரியங்களை போதிக்கிறது. இந்த இருதயத்திலே நாம் எப்படி இருக்கிறோமோ என்பதுதான் தேவனுக்கு முன்பாக முக்கியமான ஒரு காரியம். இந்த சம்பவத்தை அடுத்து பார்க்கிற பொழுது திருப்பிக் கொள்ளுங்கள், 2 சாமுவேல் 6:16 என்று சீக்கிரம் நாம் வாசிப்போம். இதுல ரெண்டு விதமான இருதயத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். ரெண்டு நபர்கள், ரெண்டு இருதயம், ரெண்டு விதமான இருதயம். 16 வாசி.
கர்த்தருடைய பெட்டி தாவீதின் நகரத்துக்குள் பிரவேசிக்கிற போது சவுலின் குமாரத்தியாகிய மீகாள் பலகனி வழியாய் பார்த்து தாவீது ராஜா கர்த்தருக்கு முன்பாக குதித்து நடனம் பண்ணுகிறதை கண்டு தன் இருதயத்திலே அவனை அவமதித்தாள். அவர்கள் கர்த்தருடைய பெட்டியை உள்ளே கொண்டு வந்து அதற்கு தாவீது போட்ட கூடாரத்திற்குள் இருக்கிற அதன் ஸ்தானத்திலே அதை வைத்த போது தாவீது கர்த்தருடைய சந்நிதியிலே சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் இட்டான். தாவீது சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் இட்ட பின்பு சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தினாலே ஜனங்களை ஆசீர்வதித்து இஸ்ரவேலின் திரள் கூட்டமான ஸ்திரீ புருஷராகிய சகல ஜனங்களுக்கும் அவருக்கு அவரவருக்கு ஒவ்வொரு அப்பத்தையும் ஒவ்வொரு இறைச்சி துண்டையும் ஒவ்வொரு படி திராட்சை ரசத்தையும் பங்கிட்டான். பிற்பாடு ஜனங்கள் எல்லாரும் அவரவர் தங்கள் வீட்டிற்கு போய்விட்டார்கள். தாவீது தன் வீட்டாரை ஆசீர்வதிக்கிறதற்கு திரும்பும் போது சவுலின் குமாரத்தியாகிய மீகாள் தாவீதுக்கு எதிர்கொண்டு வந்து, அற்ப மனுஷரில் ஒருவன் தன் வஸ்திரங்களை கழட்டி போடுகிறது போல இன்று தம்முடைய ஊழியக்காரருக்கு ஊழியக்காரருடைய பெண்களின் கண்களுக்கு முன்பாக தம்முடைய வஸ்திரங்களை உரிந்து போட்டிருந்த இஸ்ரவேலின் ராஜா இன்று எத்தனை மகிமைப்பட்டிருந்தார் என்றாள். அதற்கு தாவீது மீகாளை பார்த்து, உன் தகப்பனை பார்க்கிலும் அவருடைய எல்லா வீட்டாரை பார்க்கிலும் என்னை இஸ்ரவேலாகிய கர்த்தருடைய ஜனத்தின் மேல் தலைவனாக கட்டளையிடும் படிக்கு தெரிந்து கொண்ட கர்த்தருடைய சமூகத்தின் முன்பாக ஆடி பாடினேன். இதை பார்க்கலும் இன்னும் நான் நீசனும் என் பார்வைக்கு அற்பனுமாவேன். அப்படியே நீ சொன்ன பெண்களுக்கு கூட மகிமையாய் விளங்குவேன் என்றான். அதனால் சவுலின் குமாரத்தியாகிய மீகாளுக்கு மரணமடையும் நாள் மட்டும் பிள்ளை இல்லாதிருந்தது.
ஹல்லேலூயா! இது நாம் வாசித்த பக்கங்கள் அல்லவா? இதுல ரெண்டு விதமான இருதயத்தை நான் பார்த்து கடந்து செல்ல விரும்புகிறேன். ஒன்று மீகாளின் இருதயம், ஒன்று மீகாளின் இருதயம், அடுத்தது தாவீதின் இருதயம். ஹல்லேலூயா! ரெண்டு பேரும் தேவ சமூகத்தில் நிற்கிறவர்கள். இந்த சம்பவம் தெரியும். கர்த்தருடைய பரிசுத்த பெட்டியை சுமந்து கொண்டு வருகிற பொழுது இஸ்ரவேலின் ராஜா உன்னதமான ஒரு மனிதன், அந்த பூமியிலே அந்த நாட்களிலே வாழ்ந்த முக்கியமான உன்னதமான பேர் பேன ஒரு மனிதன் தாவீது ராஜா என்ன செய்தார்? கர்த்தருக்கு முன்பாக ஆடினார். ஆட்டமோ ஆட்டம், கர்த்தருக்கு முன்பாக ஆடி பாடி மகிழ்ந்து கொண்டாடுகிற பொழுது இந்த மீகாள் என்கிறவ வந்து என்ன சொல்லுகிறான்னு சொன்னால், நோக்கம் எல்லாம் என்ன தெரியுமா? நாம் யார், நாங்க யார் என்று சொல்லி தெரியுமா? தாவீதே, உமக்கு நீர் யார் என்று சொல்லி தெரியவில்லை போல இருக்கிறது. நீர் யார்? நீர் ஒரு பெரிய மனிதர், நீர் ராஜா, இஸ்ரவேலை ஆள்கிறவர். நம்முடைய இருதயம் எந்த நிலைமையிலே இருக்கிறது என்பதை கர்த்தருடைய சமூகத்திலே வைத்து ஆராய்வது நமக்கு நல்லது. இதை பார்த்தபடியினாலே இதுதான் என்று சொல்லி பேசவில்லை. நம் இருதயம் நமக்கு தெரியும், எல்லாவற்றையும் பேச முடியாது அல்லவா? மீகாள் என்ன சொல்லுகிறார்? தாவீதை பார்த்து சொல்லுகிறார், நீர் யார் என்று தெரியாமல் நின்று ஆடுகிறீர், நின்று துள்ளுகிறீர், நின்று பாடுகிறீர். அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க? மற்ற ஊழியக்காரருடைய மனைவிகள் என்ன நினைப்பார்கள்? தேசத்தில் இருக்கிற முக்கிய தலைவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று உமக்கு தெரியுமா? மீகாள் வந்து நின்று சொல்லுகிறார். மீகாளுக்கு கர்த்தர் என்ன நினைப்பார் என்பது முக்கியமல்ல, தாவீது என்னத்தை செய்கிறார் என்பதை சிந்திப்பதற்கும் நேரம் அல்ல. ஆனால் மீகால் என்னத்தை நினைத்தான் என்று மற்றவர்கள் எங்களை பார்த்து என்ன சொல்லுவார்கள், நீர் உன்னதமான ஒரு மனிதன், நீர் ஒரு பணக்காரன், நீர் ஒரு ஞானி, இஸ்ரவேலரை ஆளுவதற்கு நீர் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு அதிகாரி என்ற அந்த ஒரு எண்ணம், அந்த ஒரு சிந்தனை அவருடைய இருதயத்தை நிறைத்தது. கோத்திரங்கள், குலங்கள், படிப்புகள், பட்டங்கள், அந்தஸ்துகள் இவைகளை அநேக தடவை நம்முடைய இருதயம் என்ன செய்கிறது, நிறைக்கப்பட்டு விடுகிறது. நாம் யார், நாம் யார் என்று சொல்லி உங்களுக்கு தெரியுமா? தேவன் நினைப்பதை விட மற்றவர்கள் நினைப்பது அந்த மனுஷிக்கு பெரிதாகிவிட்டது. இன்னைக்கு அநேக தடவைகளிலே நம்முடைய சூழ்நிலைகளும், நமக்கு இருக்கிறவைகளும், நம்முடைய அந்தஸ்துகளும், நம்முடைய ஆசீர்வாதங்களும், நம்முடைய படிப்புகளும், நம்முடைய பட்டங்களும், நம்முடைய சொத்துக்களும், நம்முடைய குலங்களும் என்ன செய்கிறது, இருதயத்தை நிறைத்து கர்த்தரை விட்டு பிரிக்கிறது. அவள் தான் நினைப்பது ஒரு பக்கம், ஆனால் தாவீதினிடத்தில் போய், இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா அவர் தாவீதினிடத்தில் போகிறதை குறித்து நாங்கள் பார்க்கிறோம். என்ன நினைப்பார்கள் மற்றவர்கள், என்ன சொல்லுவார்கள், நாம் யார்? அன்பானவர்களே, நம் இருதயம் இன்றைக்கு எதனால் நிறைந்திருக்கிறது? தேவனை பார்க்க முடிகிறதா? தேவனை பார்க்க முடிகிறதா? தேவனோடு உறவாட முடிகிறதா? தேவனோடு பேச முடிகிறதா? பேசுகிறது போல் நாம் பேசலாம். அன்னதினமும் போகிறார்கள் கிறிஸ்தவர்கள், வழக்கம் போல இன்னைக்கு போகிறார்கள், முழங்கால் போடுகிறார்கள், ஜபம் பண்ணுகிறார்கள், எழும்புகிறார்கள், போகிறார்கள். தேவன் பேசுகிறாரா? இருதயம் எப்படி இருக்கிறது? நம்முடைய இருதயம் எதனால் நிறைக்கப்பட்டிருக்கிறது? உலகமும், நான் சொன்ன முதல்ல சொன்ன காரியங்களில் நம்முடைய இருதயம் நிறைக்கப்பட்டிருக்க கர்த்தர் நம்மளோடு பேச முடியாது. பட் நாம் ஜெபம் பண்ணலாம், நாம் தேவ சமூகத்திலே மனத்தியால கணக்கு இருக்கலாம், நாம் தேவனோடு உறவாடுகிறது போல இன்றைக்கு நீங்க எல்லாம் ஆராதிப்பீங்க. நான் உங்களை யாராவது பார்த்து சொல்ல முடியுமா, பிரதர் நீங்க தேவ பிரசன்னத்தை ரசிக்கவில்லை, ருசிக்கவில்லை, உங்களுக்குள்ளே தேவ பிரசன்னம் இருக்கவில்லை சொல்ல முடியுமா? எல்லாரும் கர்த்தரை ஆடி பாடி கொண்டாடினீர்கள். நம்முடைய இருதயம் எதனால், நம்முடைய இருதயங்கள் இவைகளால் நிறைந்திருக்க கர்த்தர் நம்மளோடு பேச முடியாது, கர்த்தர் நம்மளோடு உறவாட முடியாது, கர்த்தர் நம்ம அறியாமையை தொட முடியாது, நம் பக்கத்தில் அவர் வர முடியாது. நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறது? வழங்குறதா? சம்பந்தம் இல்லாவிட்டாலும் சொல்லுகிறேன், புறதேசங்களுக்கு அல்லாவிட்டா ஜேமன் தேசத்துக்கு வருகிறவர்களோ மற்ற தேசங்களுக்கு போறோ அவருடைய நினைவுகள் எல்லாம் எப்படி இருக்கும் தெரியுமா? பணம் சம்பாதிக்க வேண்டும், பணம் பணம். அதனாலேதான் நம்ம தேசங்களில் சொல்லுவார்கள், பணம் என்று சொன்னால் பிணமும் எழும்புமா. அவருடைய தாய்ப்பரியத்தை புரிய வேண்டும். இதை பேசுகிறதுனால சிரிப்பது அல்ல அர்த்தம், அவருடைய தாய்ப்பரியம். ஒரு பணம் என்று சொன்னால் செத்த மனுஷனும் எலும்பி நிப்பாயா? நம்முடைய இருதயம் உலகத்தின் காரியங்களினால் நிறைந்திருக்கிறது, ஆனால் தேவ பிள்ளைகளை போல வந்து போகிறோம். நம்முடைய இருதயம் நிறையக்கூடாதவைகளினால் நிறைந்திருக்கிறது. எனக்கு இதுவரைக்கும் பணம் போதும் என்ற மனிதனை தெரியாது. எனக்கு பணம் போதும், எனக்கு பணம் போதும் அப்பா. நான் அதை குறித்து பேசல, உதாரணத்துக்கு விளங்குறேன். பணம் சம்பாதிங்கள், உழையுங்கள், சந்தோஷமாயிருங்கள், நல்லது, தப்பு கிடையாது. ஆனா நம்முடைய இருதயம் அவைகளினால் நிறைந்து விடக்கூடாது. பணம் நமக்கு அவசியம், பொருளாதாரம் அவசியம், சொத்துக்கள் தேவை, உங்கள் பிள்ளைகளுக்கு அதை செய்யுங்கள். பழைய பாட்டிலே தேவ மனிதர்கள் எல்லாம் எதை செய்தார்களோ அதை நீங்களும் செய்யுங்கள். ஆனால் கர்த்தருக்கு முதலிடத்தை கொடுத்தார்கள். அதைத்தான் இன்றைய நாள் தேவ பிள்ளைகள் செய்வதல்ல. அன்றைய நாள் தேவ மனிதர்களுக்கு சொத்து பத்தபடி ரெண்டு போய் இருந்தது. ஆனால் அதிலே நன்மையானவைகள், அதிலே முதலானவைகள், அதிலே உன்னதமானவைகளை என்ன செய்தார்கள், கர்த்தருடைய பலிபீடத்திலே கொண்டு வந்து வைத்து கர்த்தரை கனம் பண்ணினார்கள். அதுதான் அவருடைய இருதயம். நாம் இன்னைக்கு என்ன செய்கிறோம் அன்பானவர்களே? உங்களை குற்றப்படுத்தவோ உங்களை சுட்டிக்காட்டவோ நான் பேசவில்லை. உங்கள் இருதயம் இந்த நாளிலே பலிபீடத்தில் வைக்கப்படுவதாக, அவ்வளவுதான், வைக்கப்படுவதாக. கர்த்தருடைய ராஜ்யம் பேச்சில் கிடையாது. இன்னைக்கு எல்லாரும் பேசுவார்கள், பக்தி மான்களை போல பேசுகிறார்கள். இருதயத்திலே பரிசுத்தத்தை தவிர வேறு ஒன்றும் இல்லாதது போய் பேசுகிறார்கள். இருதயம் முழுத்திலுமே கர்த்தருடைய வார்த்தையிலே நிறைந்திருக்கிறது போல பேசுகிறார்கள். நல்லது, ஆனால் அப்படியே நிறைந்திருந்தால் கர்த்தருக்கு அது பிரியமாயிருக்கும். என்ன நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். நான் அடிக்கடி பேசுகிற வார்த்தையிலே பேசுகிறது ஒன்று என்ன தெரியுமா? நான் ஒரு ஊழியக்காரனை போல நடந்து கொள்ள கற்றுக்கொண்டேன். விளங்குறதா? நான் என்ன சொல்லுகிறேன் என்று சொல்லி, எந்த நபரோடு நாம கூட பழகுகிறோம், எந்த நபரோடு நாம பேசுகிறோமோ அவருடைய சாயல் நமக்குள்ளே உருவாகும். சரிதானே? அதை யாரும் தவிர்க்க முடியாது. நான் இத்தனை வருஷ காலமாக என்னுடைய போதகரோடு நடந்து வருகிறேன். என்ன ஒரு ஊழியக்காரனா எப்படி நடக்க வேண்டும் என்பதை நான் கற்றுக்கொண்டேன். ஆனால் என் உள்ளம் எதனால் நிறைந்திருக்கிறது என்பது முக்கியம். உன் நண்பனை குறித்து சொல்லு, உன்னை குறித்து நான் சொல்லுகிறேன். நண்பன் யார், நீ யார் என்று சொல்லி நான் சொல்லுகிறேன். இது நம்முடைய முன்பாக நம்முடைய வாழ்வில் இருக்கிற பார்க்கக்கூடிய காரியங்கள் விளங்குறதா. ஆகையினாலே இங்க ஒரு மனிதி முக்கியமான ஒருத்தி விளங்குறதா, முக்கியமான ஒருத்தி என்ன சொல்லுகிறார் தெரியுமா, நீ செய்த காரியம் சரியா. தாவீதை இலக்கணப்படுத்தி பேசுகிற அளவுக்கு, தாவீது நீ செய்தது பிழை என்று சொல்ற அளவுக்கு, தாவீது நீ செய்திருக்க கூடாது இது எங்களுக்கு மரியாதை இல்லை என்று சொல்லுகிற அளவுக்கு அவருடைய இருதயம் நிறைந்திருந்தது. அதைத்தான் நான் சொல்லுகிறேன். நம்முடைய இருதயம் எதனால் நிறைந்திருக்கிறது, நம்முடைய இருதயம் எது இன்றைக்கு நிறைந்து கொண்டு இருக்கிறது, எது நம்முடைய இருதயத்திலே நிறைந்திருக்கிறது என்பதை நமக்கு தெரியும். இது ஒவ்வொரு முறை பிரசங்கம் பண்ண முடியாது. அன்பானவர்களே, இப்படிப்பட்ட வார்த்தைகளை நீங்கள் கொண்டு செல்வது உங்களுக்கு நல்லது. ஒவ்வொரு முறையும் வந்திருந்து இதையே பிரசங்கம் பண்ண முடியாது. பிரசங்கம் பண்ணுகிற பொழுது வார்த்தைகளை கொண்டு செல்லுங்கள், அன்பாய் கொண்டு செல்லுங்கள், வீடுக்கு கொண்டு செல்லுங்கள். வீட்டில் வைத்து அதை சிந்தியுங்கள், அதை குறித்து யோசியுங்கள், தேவனுடைய வார்த்தை குறித்து சிந்தியுங்கள். இதுல மாத்திரம் இருந்து கேட்டு விட்டு போவதில்லை, எனக்கும் பிரயோஜனம், உங்களுக்கும் பிரயோஜனம். மீகாள் தாவீதிடத்தில் வந்து, ஆனா தாவீது ஆடினது தேவ சமூகம், பரிசுத்தப்பட்டியை விடுங்கள், அதை அப்படியே வையுங்கள், அதை குறித்து பேசாம நான் தேவ சமூகம் என்று சொல்லி பேச, கர்த்தருடைய சமூகத்தில், தேவனுடைய சமூகத்தில் தாவீது ராஜா ஆடி கர்த்தருக்கு கனத்தை கொடுத்தது, மகிமையை கொடுத்தது, மீகாளுக்கு மரியாதை குறைவு, அந்தஸ்து குறைவு. நாங்கள் பணக்காரர், நாங்கள் பட்டதாரிகள், நாங்கள் உன்னத நிலைமையில இருக்கிறவர்கள், நாம இந்த பூமியில உயர்ந்தவர்கள். கடந்த நாட்களிலே ஒருவரோடு பேசுகிற பொழுது பேசினேன், என்னவெனில் இலங்கையில் இருந்து இந்த தேசத்துக்கு நாம் வந்திருக்கிறோம் என்று சொல்லி சொன்னால், நாம் இங்கே வாழ்வதற்கு வந்திருக்கிறோம், யுத்த காரணமாக வந்திருக்கிறோம். ஆனால் எந்த ஒரு தமிழரும் அதை ஒத்துக்கொள்வதில்லை. நீங்கள் பேசுங்க, என் ஊரை தெரியுமா, என் தாயை தெரியுமா, எவ்வளவு காணி இருக்கு தெரியுமா, எவ்வளவு பூமி இருக்கு தெரியுமா, நாங்க எப்படி இருந்தோம் தெரியுமா, அப்படி இருந்த நாம் இங்கே என்ன செய்கிறோம். நான் சொன்னேன், இந்த பாரப்பா, நான் இந்த தேசத்துக்கு வருகிற பொழுது விசா இல்லாமல் இருந்தேன், இன்றைக்கு இருக்கிற நிலைமை எனக்கு இல்லாது இருந்தேன், போட்ட உடுப்புகளை நான் போட்டுக்கொண்டு வாழ்ந்தேன். இன்றைக்கு நம்மளை தேவன் இந்த இடத்திலே வைத்திருந்தது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பணங்களும் பட்டங்களும் கோலங்களும் கோத்திரங்களையும் குவித்து விட்டு நாம் இங்கே வரவில்லை. சாதை ஒத்துக்கொள்ளுகிற மனப்பான்மை இலங்கையிலிருந்து வருகிற ஜனங்களுக்கு இல்லவே இல்லை. இங்கே வந்திருந்து ஏதோ எல்லாம் பேசுகிறார்கள். தேவன் இறங்கினபடியினால் நாம் இன்றைக்கு இங்கே இருக்கிறோம், அவ்வளவுதான். தேவன் இறங்கினார், இல்லாவிட்டால் வந்த சுனாமி, வந்த கொரோனா, எல்லாத்திலையும் அங்கே இருந்து நாம அழிந்திருப்போம், வேறொன்று நடந்திருக்காது. ஆனால் பேச்சிலே கொழுப்புக்கள். ஆகையினாலே மீகாளுடைய இருதயம் எதனால் நிறைந்திருந்தது என்பதை நீங்கள் கண்டுகொள்ள வேண்டும். உங்கள் இருதயம் எதனால் நிறைந்திருக்கிறது? இப்படியே நீங்க பாத்தீங்கன்னா, தாவீது ராஜா ஆடி கொண்டாடி வந்து பலியிட்டு ஜனங்களை ஆசீர்வதித்து குடும்பத்தையும் ஆசீர்வதித்த பொழுதுதான் மீகாள் வந்து என்ன சொல்லுகிறார், முன்னுக்கு போட்டு பின்னுக்கு நீங்க பாத்தீங்கன்னா, 20வது வசனத்திலிருந்து வாசிப்பா, 20வது வசனத்திலிருந்து,
தாவீது தன் வீட்டாரை ஆசீர்வதிக்கிறதுக்கு திரும்பும் போது சவுலின் குமாரத்தியாகிய மீகாள் தாவீதுக்கு எதிர்கொண்டு வந்து, அற்ப மனுஷரில் ஒருவன் தன் வஸ்திரங்களை கலட்டி போடுகிறது போல.
இந்த பொறியா இதுல நல்லா விளங்கி, நீர் ஒரு அற்ப மனுஷன் என்று நினைத்துக் கொண்டீர், எனக்கு இது புடிச்சுக் கொண்டது, வாசிக்க வாசிக்க அதுல பக்கத்துல எழுதி வைத்திருக்க, அற்ப மனுஷனா நீர், யார் ஒரு அற்ப மனுஷன் உடுப்பை கலட்டி எறிகிறது போல எரிந்து விட்டு ஆடுகிறீர் ஜனங்களுக்கு முன்பாக, என்னொரு மரியாதை குறைச்சல், இதை விட்டு போறதுக்கு எனக்கு விருப்பமே இல்லாம இருக்கிற அற்ப மனிதன் நாம். அதாவது மீகாளுடைய பெருமை இங்கே பார்க்கலாம், நாம் அற்ப மனிதர்கள் கிடையாது, நாம் பணக்காரர், பட்டதாரிகள், உயர்ந்தவர்கள், உன்னதமானவர்கள். நம் கோத்திரம் என்ன, நம்முடைய குலம் என்ன, நாம் எங்க இருந்து வந்திருக்கிறோம், அப்படி இருக்கட்டு. தொடர்ந்து வாசியா,
அற்ப மனுஷரில் ஒருவன் தன் வஸ்திரங்களை கலட்டி போடுகிறது போல இன்று தம்முடைய ஊழியக்காரருடைய பெண்களின் கண்களுக்கு முன்பாக தம்முடைய வஸ்திரங்களை உரிந்து போட்டிருந்த இஸ்ரவேலின் ராஜா இன்று எத்தனை மகிமைப்பட்டிருந்தார் என்றார். அதற்கு தாவீது மீகாளை,
அதாவது இதுல நீங்க மீகாளை பாத்தீங்கன்னா, மீகாள் சொல்ற, நீர் மகிமையடையவில்லை, நீர் மகிமையடையவில்லையப்பா, ஏண்டா நீர் எல்லாருக்கும் முன்னால உடுப்பு தூக்கி போட்டு நின்றுட்டு ஆடினபடினால நீர் சொல்லும், நீர் ராஜாவாக இன்னைக்கு எத்தனை பேருக்கு முன்பாக மகிமைப்பட்டிருப்பீர் என்று சொல்லும் என்று சொல்லி அவள் சொல்லுகிறார். ஆகையினாலே மீகாளுடைய இருதயம் எதனால் நிறைந்திருந்தது, நாங்கள் மகிமையடைய வேண்டும், நாங்கள் பெரியவர்களாய் இருக்க வேண்டும், நாங்கள் உன்னதத்தில் இருக்க வேண்டும், நாங்கள் உயர்ந்தவர்களாய் இருக்க வேண்டும். கர்த்தரை மறந்து விட்டார், கர்த்தர் தன்னை தெரிந்து கொண்டதை மறந்து விட்டார். ஆனால் இது ஒரு இருதயம், இன்னும் ஒரு இருதயம் இருக்கிறது, அது அருமையாக இருந்தது பார்வைக்கு. திறந்து வாசியா,
தாவீது மீகாளை பார்த்து, உன் தகப்பனை பார்க்கிலும் அவருடைய எல்லா வீட்டாரை பார்க்கிலும் என்னை இஸ்ரவேலாகிய கர்த்தருடைய ஜனத்தின் மேல் தலைவனாக கட்டளையிடும் படிக்கு தெரிந்து கொண்ட கர்த்தருடைய சமூகத்திற்கு முன்பாக
ஆடிப்பாடினேன். இங்க பாருங்க, இந்த வசனம் தாவீதுடைய இருதயத்தை காண்பிக்கிறது. என்ன தெரியுமா காண்பிக்கிறது? இந்த சமஸ்த இஸ்ரவேலருக்கும் ராஜாவாக இருக்கும்படி என்னை தெரிந்து கொண்ட அந்த கர்த்தருக்கு முன்பாக நான் ஆடி பாடுகிறேன். தாவீது ஆடுமேற்றதை நினைத்தான், ஒருவராலும் தேடப்படாததை நினைத்தான், தள்ளிவிடப்பட்டதை நினைத்தான், சகோதரர்களாலே தள்ளிவிடப்பட்டதை நினைத்தான். தாவீது ராஜாவாக அழைக்கப்படுகிற பொழுது கடைசியாளாகத்தான் கூப்பிட்டார்கள். முன்னுக்கு இருந்தவர்கள் எல்லாம் வாட்ட சாட்டமானவர்கள், ஞானிகள், யுத்த வீரர்கள் என்று சொல்லி எல்லாரையும் பிடித்து படைச்சியா பார்த்தாங்க. நாட்களை மறந்து விட்ட ஜனங்கள் நாம், கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்ட நாட்களை மறந்த ஜனங்கள் நாம், கர்த்தருக்கு நன்றி இல்லாமல் இருக்கிறவர்கள் நாம். அன்பானவர்களே, நீ சொல்லலாம் ஒருவேளை, ஆனா நான் சொல்லுகிறேன், நீ கர்த்தருக்கு இருக்க வேண்டிய விதத்தில் நன்றி உள்ளவனாக இருப்பது போதாது. ஒருவேளை நாம் சொல்லலாம், அனிது நம்ம கர்த்தருக்கு மகிமை கொடுக்கிறேன் என்று சொல்லி. தாவீது ராஜா அவன் ஆடினதையும் அவன் கர்த்தருக்கு மகிமை செலுத்த தன் மகிமையை இழந்தான். இன்னைக்கு கர்த்தருக்கு கனம் பண்ணுவதற்கு நம்ம மகிமையை இழப்பதற்கு நமக்கு விருப்பம் இல்லை. கர்த்தரை தேடுவதற்கு நம்மளை அர்ப்பணிக்க நமக்கு விருப்பம் இல்லை. கர்த்தருடைய சித்தமும் செயல்பாடும் எங்களுடைய இருதயத்தை நிறைத்திருக்க நமக்கு விருப்பம் இல்லை. அன்பானவர்களே, தேவனுக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்கள் இருதயம் எதனால் நிறைந்திருக்கிறது என்பதை தேவனுடைய சமூகத்திலே வைத்து ஆராய்ந்து அலசி கழுவி நாம் பார்ப்பது நமக்கு நல்லது. நல்லது எதனால் நிறைந்திருக்கிறது, இது குறித்து கணக்கு பேசலாம். பாருங்க, இருதயத்தின் நிறைவு எப்படி இருக்கிறது என்பதை வார்த்தைகள் இருக்கிறது, நிறைய பேசலாம். பாருங்க, நிறைய பேசலாம். ஏண்டா எல்லாருடைய இருதயம் நமக்கு தெரியும், என்னுடைய இருதயம் எப்படி இருக்கிறது, நான் மற்றவர்களை குறித்து என்ன சிந்திக்கிறேன், மற்றவர்களை குறித்து என்ன பேசிக்கிறேன், நான் என்ன வாங்க வேண்டும் என்று சொல்லி யோசிக்கிறேன், எவ்வளவு நான் சேர்த்து வைக்க வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறேன், என்னத்தை எல்லாம் வேண்ட வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறேன். இப்பயே பேசிக்கொண்டே போகலாம். ஆனா வேண்டுவது சேர்ப்பது எல்லாம் தப்பு கிடையாது. ஆனா இருதயம் எதனால் நிறைந்திருக்கிறது, வேதம் சொல்லுங்க, நம்முடைய பொக்கிஷம் எங்கேயும் அங்கே நம்முடைய இருதயம் இருக்குமா, நம்முடைய இருதயம் எங்கே அங்கே இருக்குமா, எங்கே இருக்கிறது? ஆகிய நாளை தாவீது ராஜா சொல்லுகிறார், கத்துட்டு சமத்துக்கு முன்பாக ஆடி பாடினேன்.
இதை பார்க்கலாம், இன்னும் நான் நீசனும்,
இன்னும் நான் நீசனும்,
என் பார்வைக்கு அற்பனும் ஆவேன்,
அற்பனும் ஆவேன்,
அப்படியே நீ சொன்ன பெண்களுக்கும் கூட மகிமையாய் விளங்குவேன் என்றான்.
ரெண்டு காரியத்தை சொல்றார், ரெண்டு தெரியுமா, உன் பார்வைக்கு இதை பார்க்கலாம், இன்னும் நான் நீசன், இதை பார்க்கலாம், நான் இன்னும் தாழ்ந்தவன். அவனுடைய இறுதிய நிலைமை என்ன சொல்ல முடியுமா? இன்றைக்கு வருஷம் நாம் கர்த்தருக்குள்ளே இருக்கிறோம், கர்த்தருக்குள்ளே வாழுகிறோம், கர்த்தருடைய கரத்தை பார்த்தோம், ஆசீர்வாதத்தை பார்த்தோம், வளர்ந்து வருகிறோம். உங்களை யாராவது இதுவரைக்கும் பார்த்து, ஆண்டவரே நான் ஒரு நீசனப்பா, ஏன் ஆடுகளை மேய்த்து கொண்டு இருந்தவன் நான். அதனாலதான் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து ஆண்டவர் சொல்லுகிற பொழுது, நீங்கள் அடிமைத்தனமாகிய வீட்டிலிருந்து வந்த நாளை மறவாதருங்கள், மறவாதருங்கள். இன்றைக்கு நாம் யுத்த காலத்தில் ஓடி வந்ததை மறவாதருங்கள், உயிர் தப்பி வந்த நாட்களை மறவாதிருங்கள், இந்த தேசத்துக்கு நாம் வந்ததை நீங்கள் மறவாதிருங்கள், கர்த்தர் இரக்கம் செய்தார் என்பதை மறவாதிருங்கள். இதை பார்க்கலாம், இன்னும் நான் நீசன், என் பார்வைக்கு அற்பனுமாவே, என் பார்வைக்கு, என்னுடைய பார்வையிலே நான் எப்படிப்பட்டவன், என் பார்வையிலே நான் எப்படிப்பட்டவன், நல்லவனாயிருக்கிறேனா, வல்லவனாயிருக்கிறேனா? சிலர் தங்களை குறித்து தாங்களே பெருமையாய் பேசுவார்கள், அது ஒரு ஒரு விதம், தங்களை குறித்து தாங்களே பேசுவது. என்னை பற்றி உங்களுக்கு தெரியுமா, நான் யார் என்று சொல்லி தெரியுமா, என்னுடைய ஊர் என்று சொல்லி தெரியுமா, தங்களை குறித்து புகழ்ந்து கொண்டே இருப்பார்கள். தற்புகழ்ச்சி நமக்கு ஆகாது, அது நல்லதல்ல. மற்றவர்கள் புகழுகிற புகழ்ச்சிக்கே நம்மளை விட்டுக் கொடுக்க கூடாதுன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஏன் நினைச்சினால், இன்றைக்கு மாலையை போடுவார்கள், நாளைக்கு சிலுவேலையாறு என்றுவார்கள். இது ரெண்டும் சரியான விதத்தில் நிற்க முடியாதவர்கள் ஊழியம் செய்ய முடியாது. நான் கடந்த முறை பேசினேன், ஊழியம் விசுவாச ஓட்டத்தை தொடர முடியாது. மாலையை மாத்திரம் வேண்டிவிட்டு அடுத்த நாள் சிலுவையை சுமக்க சொல்லிச்சுன்னா ஏழாமல் விழுந்து விடுகிறவர்கள் ஏராளம். ஏன் அதை சரிப்படுத்த தெரியாதவர்கள். நான் ஒரு நீசன் என்ற ஒரு இருதயம், நான் ஒரு அற்பமானவன் என்ற ஒரு இருதயம். யார் தெரியுமா? ராஜா. பொன் இருக்கிறது, பணம் இருக்கிறது, அந்தஸ்து இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது, நான் ஒரு நீசன். இப்படி நாம் சொல்ல முடியுமா? இன்னைக்கு சின்ன அதிகாரங்களை நாம் வைத்துக் கொண்டு, இந்த தேசத்திலே சின்ன காரியங்களை செய்து கொண்டு, நாம் என்ன தெரியுமா நம்மளை குறித்து நினைக்கிறோம்? அன்பானவர்களே, அன்பானவர்களே, தேவன் நம்மளை காண்கிறவர், மறவாதிருங்க. தேவன் உங்களை காண்கிறவர். அல்லேலூயா. தேவன் உங்களை உள்ளத்தை நிறுத்தி வைத்து பார்க்கிறவர். ஆகையினாலே சொல்லுகிறேன், இதை பார்க்கலும் இன்னும் நான் நீசனும், என் பார்வைக்கு அற்பனுமாவே. இதை வைத்து பாருங்கள், தாவீது ராஜா அவருடைய தெரியுமா, தாவீது ராஜா சமஸ்த முழு இஸ்ரவேலரையும் ஆண்ட கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷன், முதலாவது ராஜா. இப்ப நீங்க சவுல் எங்க பாண்டு, சவுலை கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை, ஜனங்கள் தெரிந்து கொண்டார்கள். சரித்திரம் சொல்லுகிறது, ஜனங்கள் தெரிந்து, ஆனா கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் ஆடு மேய்த்த ஒருவன், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் புறக்கணிக்கப்பட்ட ஒருவன். அவன் சொல்றான், நான் அந்த நாட்களை நினைக்கிறேன், நான் ஒரு மீசன், நான் ஒரு தூசி. இன்றைக்கு உங்கள் பேச்சுக்கள் எப்படி இருக்கிறது? உங்கள் பேச்சுக்கள் எப்படி இருக்கிறது? உங்கள் இருதயத்தின் நிறைவிலே பேசுகிறதா உங்கள் பேச்சுக்கள்? என் பேச்சுக்கள் எப்படி இருக்கிறது? நான் ஒரு நீசன், நான் ஒரு அற்பமானவன். அதுக்கு முன்பாக, அதுக்கு பின்னுக்கு சொல்றேன் பாருங்க, மீகா சொல்றாள், இஸ்ரவேல் இருக்கிற பெண்களுக்கு முன்பாக நீர் உம்மை அவமதித்துக் கொண்டீர் என்று சொல்லுகிற பொழுது தாவீது ராஜா சொல்லுகிறார், என்னவெனில், நீ சொன்ன பெண்களுக்கு கூட மகிமையாய் விளங்குவேன். இதுதான் ஒரு நல்ல ஒரு இருதயம் பாருங்க. அவன் வந்து அவன் இருதயத்தில் இருக்கிறான், மற்றவர்களுக்கு முன்பாக நாங்கள் நல்லாக இருக்க வேண்டும், அந்தஸ்தாக இருக்க வேண்டும், பணக்காரராக இருக்க வேண்டும், பட்டதாரிகளாக இருக்க வேண்டும். இன்னைக்கு அநேகருக்கு இருக்கிற விருப்பம் என்ன தெரியுமா? மற்றவர்களை விட நாங்கள் நல்லா இருக்கணும், மற்றவர்கள் நல்லா இருக்கணும் என்று நினை, அப்பொழுது நீ நல்லா இருப்பான். இந்த மற்றவர்களை விட நான் நல்லா இருக்க வேண்டும், மற்றவர்களை விட நான் பணம் சேர்க்க வேண்டும், மற்றவர்களிடம் நான் காடு கட்டணும் என்று நினைச்சியோ, அது தேவ பிள்ளைகளுடைய சிந்தனையும் அல்ல. தாவீது ராஜா முதல்ல இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதித்து விட்டு தன் குடும்பத்தை ஆசீர்வதிக்க திரும்புகிறார். அதுல நீங்க பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா, முதல்ல யாரை? இஸ்ரவேலரை ஆசீர்வதியும், அதுக்கப்புறம் தன் குடும்பத்தை ஆசீர்வதியும். கிருகிரண்ட ஒரு ஆள் வந்து நின்றா பாருங்க, விளங்குறதா? கர்த்தருக்குள்ளே உண்மையாய் உத்தமமாய் சொல்லுகிறேன், எங்களை விட இந்த சபையில இருக்கிற எல்லாரையும் கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பார்கள். நீங்க நல்லா இருங்க, சந்தோஷமா இருங்கள், சமாதானமா இருங்கள், மகிழ்ச்சியா இருங்கள். கர்த்தர் எப்படி உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறாரோ அப்படி ஆசீர்வதிக்க. ஆனால் மற்றவர்களை விட நீ ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நினையாத, அது நல்லதில்லை, அது ஏற்றதல்ல, அது தேவ பிள்ளைகளுக்கு அழகல்ல, அது தேவருக்குரிய பிள்ளைகளும் அல்ல என்று சொல்லி நான் உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். அல்லேலூயா.
மரணமடையும் நாள் மட்டும் பிள்ளை இல்லாதிருந்தது.
இதை கண்டது யார் தெரியுமா? கர்த்தர் கண்டார். இதை தாவீது ஒன்றும் செய்யல. தாவீது ராஜா நீ எப்படி பேசலாம், கர்த்தருக்கு விரோதமாக பேசலாமா சொல்லி அவன் துள்ளி அடிக்கல. அவன், நானே ஒரு நீசன், பிறகு இங்க என்ன சொல்றது? நானே ஒரு குப்பை தள்ளப்பட்டவன் என்று நினைக்கிறேன், அதுக்கு பிறகு எங்க நான் சொல்றது? ஆனால் கர்த்தர் கண்டார். கர்த்தர் என்ன தெரியுமா சொன்னார்? ஆகையினால அன்பானவர்களே, நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறது என்பதை கர்த்தர் காண்கிறவர். ஒருவேளை எங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், எங்களுக்கு விளங்காமல் இருக்கலாம். அநேகருக்கு நம்முடைய இருதயம் எதனால் நிறைந்திருக்கிறதுன்னு சொல்லி தெரிவதல்ல, எதனால் நிறைந்திருக்கிறது, என்னத்தை நிறைத்து வைத்திருக்கிறோம், விளங்குறதா? ஒரு சிலர் கோபத்தை நிறைத்து வைத்திருக்கிறார்கள், ஒரு சிலர் சண்டையின், இதையெல்லாம் வசனங்களோட பார்க்க நான் எனக்கு இருக்கிறது, நான் பார்க்க விரும்பவில்லை. கடந்த முடியும் கோபங்கள், சண்டைகள், மூர்க்கங்கள், எரிச்சல்கள், பொறாமைகள், வேண்டாத காரியங்கள், இருதயம் நிறைந்திருக்கிறது. எனக்கு ஒரே ஒரு காரியம் பிடிச்ச வசனம் ஒன்று இருக்கிறது, அதை மாத்திரம் வாசித்து நான் முடிச்சிருந்தேன். யாக்கோபு 3:14 சீக்கிரம் வாசிங்க, அதை வாசித்து நான் முடித்து விடுகிறேன்.
உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால்
நீங்கள் பெருமை பாராட்டாதீர்கள். சத்தியத்துக்கு வரணும், பொய்யும் சொல்லாதீங்க. அல்லேலூயா. ஆகையினாலே எனக்கு இது பிடிச்சு கொண்டது ஏழுச்சுன்னா, கசப்பான வைராக்கியம். நான் இதை குறித்து கணக்கு பேசலாம், இதோட நிறுத்திடுறேன். பாருங்க, நம்முடைய இருதயம் ஒன்றை வைத்துக் கொண்டே இருக்கும் என்று சொல்லிச்சினால் அது கசப்பாகிவிடும், அது பிறகு வைராக்கியம் ஆகிவிடும், அதை பிறகு உடைக்க முடியாத அளவுக்கு இருதயம் என்ன செய்யும்? அதனால் நிறைந்துவிடும். அன்பானவர்களே, தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுக்கு பிரியமானவர்களே, நம்முடைய இருதயம் கசப்பான காரியங்களால் நிறைக்கப்படாத படிக்கு நம்முடைய இருதயத்தை காத்துக்கொள்ளுங்கள். சின்ன காரியங்கள் கசப்பாகிவிடும். தேவன் இருதயத்தை நிறுத்தி வைத்து பார்க்கிறவர், நிப்பாட்டி வைத்து பார்க்கிறவர். கர்த்தருக்குள்ளே நான் விரும்புகிறதும் நான் செயல்படுகிறதும் என்னவெனில், இந்த நாள்ல எது நடக்குதோ இந்த நாளோடு போய்விட வேண்டும். என்னுடைய இருதயம் அப்படி மாறுகிறது, மாற்ற நான் விரும்புகிறேன். நாளைய நாள் கர்த்தருடையது, அது ஒரு புதிய நாள், அது ஒரு புதிய கிருபை. இந்த நாள்ல இருக்கிறத கொண்டே அடுத்த நாள்ல போட்டு கும்மி அடிச்சிட்டு இருக்க கூட, நான் விரும்புகிறது அப்படியே. அந்த நாள் அதற்குரிய நாள் அவ்வளவுதான். சின்ன காரியங்களை வைத்து வருஷங்கள் காலங்கள் தாண்டி நம்முடைய இருதயத்தை நிறைத்து வைத்தால் கர்த்தர் எப்படி நம்மளோடு பேசுவது? நான் பலரை பார்த்திருக்கிறேன், சின்ன காரியங்களே நான் இவரோடு பேச மாட்டேன், இவர்களோடு நான் பேச மாட்டேன், இவர்களோடு நான் கதைக்க மாட்டேன், இவர்களை நான் சொல்ல மாட்டேன், இவர்கள் அப்படி இவர்கள் இப்படி, சின்ன காரியங்கள். நான் போன முறை சொன்னேன், அப்போ சொன்னாங்க பவுல் சொல்லுகிறான், முதிர்ந்தவர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், முதிர்ச்சி அடைந்தவர்கள் கிறிஸ்துவுக்குள்ள எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி போன முறை நான் பேசினேன். ஹல்லேலூயா. ஆகையினாலே சும்மா நம்மளை முதிர்ந்தவர்கள் என்று சொல்லிக் கொள்றதுல ஒன்றுமே கிடையாது. ஏன் தெரியுமா அன்பானவர்களே, இந்த வார்த்தை இதுக்கு ஏற்றதில்லை அப்படின்னு சொல்லி முடித்து வருகிறேன். இந்த காலம் விதைப்பின் அறுப்பின் காலம். நான் கூட யோசிக்கல, சில காரியங்களை கர்த்தர் நம்முடைய வாழ்நாட்களிலேயே பலர் அறுக்கிறதை நாம் காண முடியும்னு சொல்லி நினைக்கவே இல்லை. ஆனால் இன்றைக்கு இந்த காலகட்டத்திலே அநேகருடைய காரியங்கள் திரும்ப அறுக்கப்படுகிறது. கர்த்தருக்குள்ளே தாழ்ந்துள்ளத்தோடு உங்களுக்கு சொல்லுகிறது என்னவெனில், உங்கள் இருதயம் சுத்தமாக இருப்பதாக. உங்கள் இருதயம் விதைக்க கூடாததுனாலே, நிரப்பக்கூடாததுனாலே நிறைக்கப்படக்கூடாது. கர்த்தரை தேடுங்கள், கர்த்தரை காடுங்கள், கர்த்தரில் அன்பு கூறுங்கள், கர்த்தரில் மகிழ்ந்திருங்கள். ஹல்லேலூயா. உங்கள் இருதயங்கள் தேவையில்லாதனாலே நிறைந்திருந்தால் உங்கள் சமாதானம் உடைக்கப்படும், உங்கள் சந்தோஷம் உடைக்கப்படும். இதெல்லாம் வேற காரியங்கள், இதை குறித்து பேச நேரம் இல்லை. உடைக்கப்படும், உங்கள் உறவுகள் உடைக்கப்படும், கர்த்தரோடு நீங்கள் சேர முடியாது என்பதை அன்பாய் தாழ்மையாய் உங்களுக்கு நான் புத்தி சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. ஆகையினாலே கர்த்தருடைய சமூகத்திலே நில்லுங்கள். ஹல்லேலூயா. உங்களுடைய உள்ளத்தை கர்த்தருடைய சமூகத்திலே வையுங்கள், ஆராயுங்கள். உங்களுக்குள்ளே இருக்கக்கூடாதவைகள் இருந்தால் எடுத்து விடுங்கள், கர்த்தருடைய சமூகத்திலே வைத்து விடுங்கள். அவைகள் அக்கினியினால் சுட்டரிக்கப்படுவதாக. அதை விட்டுவிட்டு உங்கள் இருதயங்கள் வேறு காரியங்களால் நிறைக்கப்பட்டிருந்தால் கர்த்தரை நீங்கள் பார்க்க முடியாது, கர்த்தரோடு நீங்கள் பேச முடியாது, கர்த்தரோடு நீங்கள் உறவாட முடியாது, தேவ பிரசன்னத்தை ரசிக்க முடியாது, ருசிக்க முடியாது என்று சொல்லி அன்பாய் உங்களுக்கு நான் புத்தி சொல்லுகிறேன். அதை விட ஒரு காரியங்கள், ஒரு சம்பவங்கள் நம்முடைய இருதயங்களில் இடத்தை பிடித்தால் அதை மறக்க கற்றுக்கொள்ள வேண்டும். மறவுங்கள், மன்னியுங்கள், தொடர்ந்து ஓடுங்கள். ஹல்லேலூயா. தேவடி சமத்தில் எழுந்திருப்போமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கண்களை மூடி ஒரு விசை உங்கள் இருதயத்தை கர்த்தருடைய சமூகத்திலே வையுங்கள். ஒரு விசை உங்களுடைய இருதயத்தை கர்த்தருடைய சமூகத்திலே வையுங்கள். தயவு செய்து யாரும் உங்களுடைய சிந்தனையை சிதறடிக்க வேண்டாம். உங்களுடைய இருதயத்தை கர்த்தருடைய சமூகத்திலே வையுங்கள், கர்த்தருடைய சமூகத்திலே வையுங்கள். உங்கள் இருதயத்தை காண்கிற ஒரு தேவன் இருக்கிறார், உங்கள் இருதயத்தை காண்கிற ஒரு தேவன் இருக்கிறார். நம்மளுடைய இருதயம் எதனால் இன்றைக்கு நிறைந்திருக்கிறது சொல்லுங்கள், கர்த்தருடைய சமூகத்திலே சொல்லுங்கள், எதனால் நிறைந்திருக்கிறது? கோபங்கள், தாவங்கள், மூர்க்கங்கள், அசுத்தங்கள் எதனால் நிறைந்திருக்கிறது? எதனால் நிறைந்திருக்கிறது? நாங்கள் நல்லவர்கள், நாங்கள் பெரியவர்கள், நாங்கள் மேன்மையானவர்கள், நாங்கள் படித்தவர்கள், நாங்கள் பணக்காரர்கள், நாங்கள் அப்படிப்பட்டவர்கள், நாங்கள் இந்த கோத்திரம், நாங்கள் இலங்கையில் அவர்கள் என்று சொல்லி எதனால் நிறைத்து வைத்திருக்கிறீர்கள்? கர்த்தருக்கு பிரியமாயிருக்கிறதா? தேவனுக்கு பிரியமாயிருக்கிறதா? சுத்த இருதயத்தோடு இருங்கள். அப்பொழுது தேவனை நாம் பார்க்க முடியும், தேவனை நாம் நேசிக்க முடியும், தேவனை நான் அன்பு கூற முடியும். அன்பானவர்களே, அன்னவர் ரெண்டு விதமான இருதயத்தை நாங்கள் பார்த்தோம். ஒருவருக்கு இந்த உலகம் என்ன சொல்லும் என்பதை நினைப்பு, மற்றவர்களுக்கு கர்த்தர் என்னை குறித்து என்ன நினைத்திருக்கிறார், எப்படி அழைத்தார் என்பதை நினைத்து அவன் கர்த்தரை மகிமைப்படுத்தினான். ஹல்லேலூயா. இந்த ரெண்டு இருதயத்திலையும் உங்களுக்கு எந்த இருதயம் வேண்டும், எது வேண்டும், அதை பிடித்துக் கொள்ளுங்கள், பற்றிக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை நடத்துவார். ஹல்லேலூயா. கரங்களை கட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா. நல்ல ஆண்டவரே, அருமையான இந்த நாளுக்காய் ஸ்தோத்திரம், உம்முடைய வார்த்தைகளுக்காய் நன்றி. எங்களுடைய இருதயங்கள் சுத்தம் பண்ணப்படுவதாக, சுகமடைவதாக, ஆரோக்கியம் அடைவதாக. ஆண்டவரே, ஆண்டவரே, எங்களுடைய இருதயங்கள் நிறைக்க கூடாதவர்களால் நிறைக்கப்பட்டு சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சி, மனமகிழ்ச்சி உடைக்கப்பட்டு போய்விடாதபடி, நல்ல உறவுகள் கெட்டு போய்விடாதபடி, என் தகப்பனே, எங்கள் இருதயத்தை நீ காண்கிற தேவன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. உங்களை பார்க்க எங்களுக்கு உதவி செய்யுங்க, உங்களோடு பேச எங்களுக்கு உதவி செய்யுங்க, உங்களில் அன்பு கூற எங்களுக்கு உதவி செய்யுங்க, உங்களை நிறைத்து எங்கள் இருதயத்தில் நீங்கள் நிறைந்திருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, பணம் அல்ல, பட்டம் அல்ல, ஆண்டவரே, வேலைகள் அல்ல, பொருளாதாரங்கள் அல்ல, நீர் எங்கள் இருதயத்திலே நிறைந்திருக்க எங்களுக்கு கிருபை செய்வீராக. உம்முடைய கரத்துக்குள்ளே நாங்கள் ஒப்படைக்கிறோம். எங்களை விட மற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க கிருபை செய்வீராக, கிருபை செய்வீராக. விதைப்பும் அறுப்பும் இந்த காலத்தில் நடக்கிறது கர்த்தாவே. அவைகளுக்கு நாம் ஈடாகி விடாதபடிக்கு எங்களை காத்தரலுங்க. உம்முடைய கரத்துக்குள்ளே எங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் ஒப்படைக்கிறோம். நசரேனா இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். எல்லாரும் சொல்லுவோமா? என் ஆத்மாவே கர்த்தரியே ஸ்தோத்திரி, என் உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என்னுடைய ஆத்மாவே கர்த்தரியே ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.